அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை நீதியின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். சமாதானத்தின் இறைவன், நிறைவினதான இந்த நீதியின் பாதையை எல்லாரும் புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும், இறைவனுடன் என்றென்றும் உண்மையான சமாதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் இறைவன் விரும்புகிறான். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை இன்று மீண்டும் கேட்க வந்ததற்கு நன்றி சொல்லுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இறைவன் இந்த பாடத்திட்டத்தை ஆசீர்வதிப்பானாக. நம்முடைய கடந்த இரண்டு பாடத்திட்டங்களுக்கு முன் இறைவாக்கினன் எரேமியா தனது சக யூதர்களை அவர்கள் சரியானபடி தங்கள் பாவத்தை விட்டு மனந்திரும்பாமல் போனால் பார்வோனின் படைகள் உள்ளே வந்து தங்கள் தேசத்தை அழிக்க இறைவன் அனுமதித்தான் என்று பார்த்தோம். எரேமியாவின் எச்சரிக்கைக்கு யூதர்களில் பெரும்பாலானவர்கள் செவி கொடுக்கவில்லை. இதன் காரணமாக இறைவன் இறைவாக்கினன் எரேமியா மூலமாக எச்சரித்தபடியே பாபிலோனின் படைவீரர்கள் வந்து எருசலேமை அழித்து இறை வழிபாட்டு ஸ்தலத்தை இடித்து யூதர்களை சிறைபிடித்து அவர்களை பாபிலோனுக்கு கொண்டு சென்றார்கள். இறைவனின் வார்த்தைக்கு இவர்கள் கீழ்ப்படிய மறுத்ததால் யூத மக்கள் சிதறிப்போனார்கள். ஆனால் யூதர்களின் துரோகத்தால் இறைவனின் உண்மை மாறுமா? ஒருபோதும் மாறாது. எரேமியா நபி அவர்கள் யூதரிடம் சொன்ன வார்த்தையை கேளுங்கள். யூதர்கள் தங்கள் பாவங்களால் பாபிலோனில் இப்பொழுது சிறைபிடிக்கப்பட்டு விட்டார்கள். எரேமியாவின் புஸ்தகம் 29வது சுரா 4வது ஆயத்திலிருந்து 11வது ஆயத்து முடிய வாசிக்கிறேன், கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்று உங்கள் குமாரர்களுக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமார்த்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமார்த்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானமாய் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானமாய் இருக்கும். மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். சொப்பனம் காணப்படுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவிகூடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமை கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இந்த இறைவாக்கின்படி யூதர்கள் இறைவனை மறந்திருந்தாலும் இறைவன் அவர்களை மறக்கவில்லை என்பதை இறைவாக்கினர் எரேமியா அறிவித்தார். 70 ஆண்டுகளுக்கு பிறகு யூதர்களை அவர்களுடைய மூதாதையரின் தேசத்திற்கு திரும்பவும் அழைத்து வர இறைவன் திட்டமிட்டிருந்தான். பாபிலோனில் சிறைபிடிக்கப்பட்ட யூதர்களிடம் எரேமியா நபி அவர்கள் இதைத்தான் சொன்னார். மெய்யாகவே இறைவன் உண்மையுள்ளவன். இப்ராஹிம் நபி, இஸ்ஹாக் நபி அவர்களுடைய சந்ததியாகிய இஸ்ரவேல் சந்ததியினர் மூலமாக உலக நாடுகள் அனைத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்கப் போவதாக சொன்ன தம்முடைய வாக்கை இறைவன் மறந்துவிடவில்லை. ஆதம் நபியின் உம்மத்துகள் அனைவருக்கும் இஸ்ரவேலரிடமும் ஒப்படைக்கும்படியாக தாம் அளித்த வாக்குறுதியை இறைவன் மறக்கவில்லை. நம்முடைய வேத ஆராய்ச்சியில் இறைவன் யூத வம்சத்திலிருந்து இறைவாக்கினர்களை எவ்வாறு தேர்ந்தெடுத்தான் என்பதை காண்கிறோம். இறைவனின் பரிசுத்த வாக்கை அறிவிக்கவும் எதிர்கால தலைமுறையினருக்காக அவைகளை எழுதவும் அவர்களுக்கு ஒரு உந்துதல் உண்டானது. தௌரத்தின் வாக்குகளை மூசா நபியின் மனதிலும் சபூர் புத்தகத்தின் வார்த்தைகளை தாவூது நபியின் மனதிலும் எவ்வாறு இறைவன் வைத்தான் என்பதையும் நாம் பார்க்கிறோம். யோசுவா, சாமுவேல், சுலைமான், இசையாஸ், எரேமியா, தானியேல் மூலமாக யூதர்களுக்கு தம் வார்த்தைகளை அவர்கள் உள்ளத்தில் எப்படி தூண்டினான் என்பதையும் நாம் பார்த்தோம். இறை வாக்கினர்கள் மூலமாக வெளிப்பட்ட அத்தனை புஸ்தகங்களிலும் உலகத்தின் முதல் மீட்பராகிய மசீஹ் எப்படி வெளிப்படுவான் என்கிற இறை திட்டத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இது இறைவனின் ஒரு அற்புதமான திட்டம் என்பதை அறிந்திருக்கிறோம். மசீஹ் பிறக்க இருந்த முன்னறிவிக்கப்பட்ட யூத தேசத்திற்கு யூதர்களை இறைவன் எவ்வாறு திரும்ப கொண்டு வந்தான் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இதனால் மசீகை இந்த உலகத்திற்கு கொண்டு வரும் திட்டத்துடன் இறைவன் முன்னேறுகிறான். எரேமிய நபி அவர்கள் மூலம் 70 வருடங்களுக்கு பிறகு இஸ்ரவேல் அவர்கள் அல்லது யூதர்கள் எப்படி தங்கள் சொந்த தேசத்திற்கு இறைவன் கொண்டு வந்தான் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் பெர்ஷியா பாபிலோனை கைப்பற்றினதால் பாபிலோன் தேசம் பெர்ஷியா என்று அழைக்கப்பட்டது என்பதை நாம் நினைவில் நிறுத்துவோம். எஸ்ரா என்னும் இறைவாக்கு வல்லுநரின் புஸ்தகத்தில் முதலாம் சுராவில் சில ஆயத்துக்களை படிக்கலாம். எஸ்ரா 1வது சுரா 1 முதல் 7 ஆயத்துக்கள் முடிய வாசிக்கிறேன், கேளுங்கள். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன், எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன், அந்த ஜனங்களில் மீதியாயிருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறது மன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யமெங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கையை கொடுத்ததுமன்றி வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருட்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நேபுகாத் நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். தமது இறை வாக்கினனான எரேமியா நபி மூலம் வாக்களித்ததை இறைவன் நிறைவேற்றினானா? நிச்சயமாக அவன் செய்தான். எருசலேமை அழிக்கவும் இறை வழிபாட்டு ஸ்தலத்தை உடைக்கவும் பாபிலோன் ராஜாவுக்கு இறைவன் அனுமதித்ததை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இறைவன் எரேமியா நபி மூலமாக வகி உரைத்த வண்ணமாக பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா யூதர்களிடம் அவர்கள் போய் எருசலேமையும் இறை வழிபாட்டு ஸ்தலத்தையும் திரும்ப கட்டும்படியாக அவர்களுக்கு கட்டளையிட்டதை நாம் இறை வேதத்தில் காண்கிறோம். உண்மையாகவே இறைவன் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருப்பவன். காலங்களையும் சூழ்நிலைகளையும் தன் கட்டுக்குள் வைத்திருப்பவன் அவனே. அவன் அறிவித்த அனைத்தும் நடக்கும். சுலைமான் நபி அவர்கள் இவ்விதமாக எழுதுகிறார்கள். நீதிமொழிகள் 21:1 வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறது, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். அடுத்தபடியாக பெர்ஷியா தேசத்திலிருந்து யூதர்களின் கூட்டம் எப்படி வெளியேறி எருசலேம் நகரத்திற்கும் யூதா தேசத்திற்கும் வந்தது என்பதை இறை வாக்கு விவரிக்கிறது. செருபாபேல் என்ற யூதன் அவர்களுக்கு தலைவனாக இருந்து அவர்களை நடத்தி வந்தான். அவர்கள் எருசலேமுக்கு வந்து பார்த்தபோது நகரம் முழுவதும் அழிக்கப்பட்டிருந்ததால் அவர்கள் கலக்கமடைந்திருந்தார்கள். சுலைமான் நபி அவர்கள் கட்டின இறை வழிபாட்டு ஸ்தலம் இடிக்கப்பட்டிருந்தது. சாம்பலையும் கற்களையும் தவிர வேறொன்றும் அங்கு காணப்படவில்லை. இறை வழிபாட்டு ஸ்தலத்தில் யூதர்கள் எப்படி கூடி வந்தார்கள் என்பதை இறைவாக்கு கூறுகிறது. அங்கே அவர்கள் குர்பான் செலுத்தும் பீடத்தை மறுபடியும் கட்டி சில மிருகங்களை குர்பான் செலுத்தினார்கள். 70 ஆண்டுகளாக அவர்களை பாபிலோனிலும் பெர்ஷியாவிலும் இறைவன் அவர்களை பாதுகாத்ததற்காகவும் அவர்களை மறுபடியும் தங்கள் சொந்த தேசத்திற்கு கொண்டு வந்ததற்காகவும் அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். இறைவன் அந்த யூதர்களுடனே கூட இருந்தான். யூதர்களுக்கு உதவவும் அவர்களை பலப்படுத்தவும் இறைவன் அந்த யூதர்களுடனே கூட இருந்தான். பல சோதனைகளை தாண்டி பல வருட கடின உழைப்புக்கு பிறகு அவர்கள் எருசலேம் நகரத்தையும் இறை வழிபாட்டு ஸ்தலத்தையும் சுற்றுப்புற சுவர்களையும் மீண்டும் கட்டி எழுப்பினார்கள். ஒருவேளை யூதர்கள் தங்கள் சொந்த தேசமான எருசலேமுக்கு திரும்பினதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் நினைக்கலாம். நண்பர்களே, யூதர்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்ப வேண்டியது மிகவும் முக்கியமானது. காரணம், பாலஸ்தீனாவில் தெற்கு பகுதியாக யூதாவின் தேசத்தில்தான் மசிக் பிறப்பார், உலக மீட்பர், உங்கள் மீட்பர் யூதா தேசத்தில் பிறக்க வேண்டுமானால் யூதர்கள் அங்கே திரும்பி வர வேண்டியதுதான் அவசியமானதாகும். யூதர்கள் எருசலேமுக்கு திரும்பிய நேரத்தில் இறைவன் ஜக்கரியா என்ற ஒரு இறைதூதனை அனுப்பினான். இந்த ஜக்கரியா இஞ்சிலில் வருகிற யஹியாக்கானின் தந்தையாகிய ஜக்கரியா அல்ல, இவர் வேறு நபர். யூதர்களின் இறைவாக்கினின் மீது உள்ள ஈமானையும் இறை வாக்குகளையும் யூதர்களுக்குள்ளே வலுப்படுத்துவதற்காக இறைவன் இந்த ஜக்கரியா நபியை அனுப்பினான். அவரை அனுப்பி வைக்க இறைவனுக்கு இதுவே காரணமாக இருந்தது. மசீகை இந்த உலகத்திற்கு அனுப்ப இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட நேரம் நெருங்கிவிட்டது. இன்னும் 500 ஆண்டுகள் மட்டுமே இருந்தன. ஜக்கரியா நபியின் இதயத்தில் இறைவன் வைத்த சில ஆயத்துக்களை நாம் பார்ப்போம். ஜக்கரியா 1:1-5 வரை நான் வாசிக்க கேளுங்கள். தரியு அரசாண்ட 2வது வருஷம் 8வது மாதத்திலே இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் உங்கள் பிதாக்கள் மேல் கடும் கோபமாய் இருந்தார், ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிதாக்களை போல இராதேயுங்கள். முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவிகூடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிதாக்கள் எங்கே? தீர்க்கதரிசிகள் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார்களோ? ஜக்கரியா நபி மூலம் இறைவன் யூதர்களுக்கு கொடுத்த எச்சரிப்பை நீங்கள் கேட்டீர்களா? அவர் அவர்களை பார்த்து, இறைவன் உங்கள் முன்னோர்களிடம் மிகவும் கோபமடைந்தான், உங்கள் முன்னோர்களைப் போல இருக்காதீர்கள் என்றார். யூதர்களின் முன்னோர்களிடம் இறைவன் ஏன் கோபப்பட்டான்? இறைவன் அவர்களிடம் அனுப்பின இறை வாக்கினர்களின் வாக்குறுதிகளை அவர்கள் செவி கொடுக்காததால் கோபப்பட்டான். அதனால்தான் அவர்கள் பாபிலோனில் கைதிகளாக நேர்ந்தது. அவர்களுடைய முன்னோர்கள் மதவாதிகள்தான், ஆனாலும் இறை தூதர்களின் வார்த்தைகளை புறக்கணித்தார்கள். அவர்களிடம் இறைவன் கோபம் கொண்டார். எல்லா நபிமார்களையும் நாங்கள் நம்புகிறோம் என்று அவர்கள் சொன்னாலும் அவர்கள் நபிமார்களை நம்பவில்லை என்பது வெளிப்படையாக தெரிந்தது. எப்படி என்றால், இறைவேதத்தில் இறைவாக்கினரால் எழுதப்பட்டதை அவர்கள் கவனிக்கவில்லை. அவர்களுக்கென்று ஒரு மதம் இருந்தது, ஆனால் இறைவனோடு தனிப்பட்ட உறவு இல்லை. யூத மூதாதையர்களில் பெரும்பாலானவர்கள் அப்படி இருந்தார்கள். இறை வாக்கினரின் வார்த்தைகளை அவர்கள் பாராட்டவில்லை. இறைவனை உதடுகளால் கனம் பண்ணினார்கள், ஆனால் அவருடைய வார்த்தைகள் அவர்களின் உள்ளத்தில் இருக்கவில்லை. ஆகையால் இறைவன் ஜக்கரியா நபியை அனுப்பி, நீங்கள் உங்கள் முன்னோர்களைப் போல வெறும் வார்த்தையினால் மட்டும் இறைவன் 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 என்று இருந்துவிடக் கூடாது என்று எச்சரித்தான். ஜக்கரியா நபி யூதர்களை எச்சரித்த பிறகு வர இருக்கும் மீட்பரை பற்றி அவர் சொல்ல தொடங்கினார். ஜக்கரியா நபி அவர்கள் மசீகை பற்றி எழுதின எல்லாவற்றையும் படிக்க நமக்கு நேரம் போதாது, ஆனாலும் சிலவற்றை நாம் வாசிக்க கேட்கலாம். ஜக்கரியா 9வது சூரா 9வது ஆயத்தையும் ஜக்கரியா 11வது சூரா 12-13 ஆயத்துகளையும் ஜக்கரியா 12வது சூரா 10வது ஆயத்தையும் ஜக்கரியா 13வது சூரா 6வது ஆயத்தையும் வாசிக்க கேளுங்கள். சியோன் குமார்த்தியே மிகவும் கலிகூர், எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடு சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன். நான் தாவீது குடும்பத்தாரி மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சின் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான். வாசிக்கப்பட்ட ஆயத்துகளில் மசீக் அவர்களுடைய கை கால்களில் காயங்களின் வடுக்கள் இருக்கும் என்று சக்கரியா கவனித்தார். இந்த காயங்களை மசீக் எங்கிருந்து பெற்றார்? மசீக்கின் சக யூதர்கள் அவரை ரோமானியர்களிடம் சிலுவையில் அறையும்படி வற்புறுத்தினர். ரோம போர் சேவகர்களும் அவரை கை கால்களை துளைத்து ஈட்டியால் குத்தினார்கள். ஜக்கரியா நபி கணித்தபடியே எல்லாம் நடந்தது. ஜக்கரியா நபி அவர்கள் கணித்த இந்த பகுதியை நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன் தாவூது நபியும் வஹி மூலம் அதை உறுதிப்படுத்துகிறார். சபோர் 22வது சூரா 16வது ஆயத்தை வாசிக்க கேளுங்கள். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். நண்பர்களே, மசீகின் சிலுவை மரணம் என்பது ஆதமின் உம்மத்துகளின் பாவ தண்டனையை நீக்கும்படியாக இறைவனால் வகுக்கப்பட்ட திட்டங்களின் முடிவாகவும் முக்கியமானதாகவும் இருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் நாடுகிறான். நீதிமானாகிய மசீக் துன்மார்க்கனை போல மரணிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. இது இறைவனின் திட்டம் என்பது உங்களுக்கு புரிகிறதா? மசீக் பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன் ஜகரியா நபி அவர்கள் வகி மூலமாக வெளிப்படுத்தினதை நம்புகிறீர்களா? ரசூல்களின் அமல் பகுதியிலிருந்து சில ஆயத்துக்களை வாசிக்கிறேன். கேளுங்கள். அப்போஸ்தலர் 26வது சூரா 18-27 ஆயத்துக்கள், 1 தெசலோனிக்கேர் 5:20, 2 பேதுரு 1:19 மற்றும் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளிநடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதயா தேசம் அங்கு உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனந்திரும்பி குணப்படவும் மனந்திரும்பதற்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறதேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். இவ்விதமாக அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவலே நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். அதற்கு அவன், கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளையே பேசுகிறேன். இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார், ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதல்லவென்று எண்ணுகிறேன். இது ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல. அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றான். தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்று அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றான். அன்பானவர்களே, நீங்கள் இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டதற்காக உங்களுக்கு எங்கள் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்ட வண்ணமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் இறையருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.